வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
மாற்ற
வேத ஆராய்ச்சி நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர அதிகமாக வாஞ்சிக்கிறோம். நிகழ்ச்சியில் கூறப்படும் கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள்.
கடந்த நிகழ்ச்சியிலே சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4 அதிகாரத்திலிருந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். சகரியா கண்ட ஒரு தரிசனத்திலே பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கையும், அதன் உச்சியிலே அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருந்ததுன்னு பார்த்தோம். அது மட்டுமல்ல, அந்த கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் இடதுபுறமாக ஒன்றும் 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றும் பார்த்தோம். இந்த தரிசனத்தின்படி அந்த ஒலிவ மரங்கள் செருபாவியலையும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவையும் குறிக்கிறது என்று சிந்தித்தோம். அது மட்டுமல்ல, பேசின தூதன் செருபாவியலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்ற வார்த்தைகளையும் சிந்தித்தோம். அது மட்டுமல்ல, செருபாவியலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவனுடைய கைகளே இதை செய்து முடிக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் சிந்தித்தோம். ஆம், கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஆரம்பிக்கும் பணியை அவரே முடிப்பது என்பது ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய இரக்கம். இப்பொழுது நாம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4 அதிகாரம் 10 வசனம் முதல் தொடர்ந்து சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இங்கே அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம் என்று கேட்கிறார். அருமையானவர்களே, நம்மிலே பலர் அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்ணுகிறவர்களாகவே இருக்கிறோம். நம்மை போல்தான் அன்றும் அநேகர் இருந்தார்கள். நாம் எல்லாருமே பெரிதாக இருக்க வேண்டும், ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். நாம் ஒரு சபையின் எழுப்புதலை அல்லது வெற்றியை அந்த சபையின் கட்டடத்தை வைத்து அல்லது அங்கே வரும் கூட்டத்தை வைத்து நிர்ணயிக்கிறோம். அது பெரிதாக இருந்தால் அதற்கு அதிகமாக நாம் மதிப்பு கொடுக்கிறோம். அது அற்பமானதாக காணப்பட்டால் அவமதிக்கிறோம். ஆனால் தேவன் மிகவும் அமைதியான வழிகளிலே செயல்படுகிறவராயிருக்கிறார். அமைதியான இடங்களிலே இன்று கிரியை செய்கிறார். நாம் அற்பமானவைகளை அசட்டை செய்யாதிருப்போமாக. தேவனுடைய பணியின் ஆரம்பங்கள் சிறிதாக இருக்கலாம், ஆனால் அது பெரிதாக வளரும் என்பதிலே சந்தேகமில்லை. பெரிய கடுகு செடியின் விதையானது மிகவும் சிறியது என்பதை எப்பொழுதும் நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறது போல கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று வாசித்தோம். இந்த தூக்கு நூல் என்பது ஒரு கட்டிடம் பூமிக்கு செங்குத்தாக இருக்கிறதா இல்லாவிட்டால் சாய்ந்து இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு நூல். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற மற்றொரு சத்தியம் என்னவென்றால், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த பூமியிலே நடக்கிற எல்லா காரியங்களையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த ஒரு சின்ன கிராமத்திலே இருந்தாலும் அல்லது பெரிய பட்டணத்தின் ஒரு சிறு தெருவிலே இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுதும் அவருடைய கண்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவரை துக்கப்படுத்தும் காரியங்களை நாம் செய்யும் பொழுதும் அவருடைய கண்கள் நம்மேலே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போமா? ஒருவேளை யாருக்கும் தெரியவில்லை, யாரும் என்னை பார்க்கவில்லை என்று நாம் செய்த செயல்களையும் சற்றே யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் அதை பார்த்துக் கொண்டுதான் இருந்தார். நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைந்திருப்பாரா அல்லது வேதனைப்பட்டிருப்பாரா? பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் என்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு வாழ்வது சிறந்தது. சகரியா 4 அதிகாரம் 11-13 வசனங்களை பாருங்கள். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த இரண்டு ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். இங்கே சகரியா மீண்டும் கர்த்தர் காண்பித்த காரியங்களுக்கான விளக்கத்தை கேட்கிறார். அதற்கு கர்த்தர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்று சொல்லுகிறார். அதாவது, இவை எல்லாம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் சகரியாவிற்கோ இது தெரியவில்லை. சகரியா 4:14 பாருங்கள். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். இந்த அபிஷேகம் பெற்ற இரண்டு பேர் யார்? ஆளுநரான செருபாவேலும் மத தலைவனாகிய யோசுவாவும் தான். நாம் ஏற்கனவே யோசுவாவை குறித்து சிந்தித்தது போல அவர் தேசத்திற்கு பிரதிநிதி போல காணப்படுகிறார். அவர் சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமான ஆடைகளோடு இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுடைய மீட்பை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களும் சுத்தமாகி கிறிஸ்துவின் நீதியினாலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக தேவனால் பயன்படுத்தப்பட முடிந்தவர்களாய் இருந்தார்கள். இதில் உங்களுக்கும் எனக்கும் சிறந்த ஒரு செய்தி இருக்கிறது. தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினாலே நிரப்ப விரும்புகிறார். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகளுக்கு நாம் உட்பட வேண்டும். அதில் இரண்டு எதிர்மாறான நிபந்தனைகள். எபேசியர் 4:30 என்ன சொல்கிறது? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் காணப்படும் என்றால் நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட முடியாது. நாம் தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:19 பாருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடுவது என்பது தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே இருப்பதாகும். நீங்கள் தேவ சித்தத்திற்கு வெளியே இருந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவனால் உங்களை பயன்படுத்த முடியாது. நீங்கள் ஆப்பிரிக்காவிலே இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாயிருந்து நீங்கள் இன்னும் உங்கள் தாய் நாட்டிலேயே இருந்தீர்கள் என்றால், அல்லது வட இந்தியாவிலே ஏதோ ஒரு சின்ன கிராமத்திலே நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் இந்த பட்டணத்திலேயே இருந்துவிட்டால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது. வெவ்வேறு விதமாக உங்கள் திறமைகளையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தலாம், ஆனால் அதிலே பயன் இருக்காது. மாறாக நீங்கள் உங்கள் இருக்கும் இடத்தை விட்டு தேவனுக்கு சித்தமான இடத்திற்கு செல்லும் பொழுது தேவன் உங்களை நிச்சயமாய் பயன்படுத்த முடியும். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் தாய் நாட்டிலே உங்கள் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது அவருடைய திட்டமாயிருக்கும் பொழுது நீங்கள் தூரமான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்பி கடந்து செல்வீர்கள் என்றால் தேவன் அங்கே உங்களை பயன்படுத்த முடியாது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இருக்கும் இடத்திலே பயனுள்ளவர்களா இருக்கிறீர்களா என்பதை சற்றே பாருங்கள். உங்கள் ஊழியத்திலே கனிகள் காணப்படுகிறதா என்பதை கவனித்து பாருங்கள். அடுத்ததாக, பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட 3வது நிபந்தனை நேர்மறையானது. கவனியங்கள், வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:16. ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவி கேட்டபடி நடந்து கொள்வது என்பது மிகவும் நடைமுறையான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியின் வழிகளிலே நடப்பது, அவரிலே நாம் ஓய்வாயிருப்பது, நம்மால் செய்ய முடியாததற்கு அவரையே சார்ந்திருப்பது, இவையெல்லாம் ஆவி கேட்டபடி நடந்து கொள்வதாகும். இந்த 3 காரியங்களையும் நிறைவேற்றி தேவனுடைய கிருபையை நாடி நாம் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாயிருக்க முடியும். குத்துவிளக்கை குறித்த தரிசனம் சகரியாவின் நாட்களிலே வாழ்ந்த இஸ்ரவேலின் மீதியான ஜனங்களுக்கு உற்சாகம் ஊட்டுகிறதாய் இருந்தது. இது இன்றைக்கு வாழும் நமக்கும் பொருத்தமானதாயிருக்கிறது. மேலும் தேவன் அளவில்லாமல் தம்முடைய ஆவியை ஊற்றும் அந்த எதிர்காலத்தையும் நோக்கியதாக இது காணப்படுகிறது. இன்றைய நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படவில்லை. ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே அவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றப்போகிறார். அது எதிர்காலத்திலே வரப்போகின்ற ஒன்றாய் இருக்கிறது. நாம் இப்பொழுது சகரியா 5 அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களையும் பார்க்கப் போகிறோம். நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்க இருக்கிற 2 தரிசனங்கள் மிகவும் அடையாளமானதாக, இதுவரை சிந்தித்த தரிசனங்களிலே வினோதமானவைகளாக காணப்படுகின்றன. முதலாவதாக பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை குறித்த தரிசனம். இது சகரியா பெற்ற தரிசனங்களின் அர்த்தத்திலே துல்லியமான ஒரு பிரிவை உண்டாக்குகிறது. அருமையானவர்களே, இந்நாட்களிலே நாம் சிந்தித்து வருகிற சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் முதல் 2 அதிகாரங்களிலேயும் இஸ்ரவேலின் எதிரிகளை தாம் தாழ்த்த நோக்கமுடையவராக இருப்பதாக தெளிவுபடுத்துகிறார். அவ்வாறு எதிரிகளை அகற்றுவதன் மூலம் அந்த தேசம் ஆசாரியர்களின் தேசமாக மாறும். இதுவே இந்த தேசத்தை குறித்த தேவனுடைய உண்மையான நோக்கம். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும்பொழுது இதுவே அவர்களை குறித்த தம்முடைய நோக்கம் என்று அவர்களிடத்திலே தெரிவித்தார். ஆனால் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஒரே ஒரு கோத்திரம் மட்டும், லேவி கோத்திரம் மட்டும் ஆசாரிய ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டது. பின்னர் யோசுவாவும் சாத்தானையும் குறித்த தரிசனத்திலே அந்த தேசமானது முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக கிளை மற்றும் 7 கண்கள் தேவ ராஜ்யத்தை எதிர்நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கும்படியான கல் போன்றவற்றை குறித்த தரிசனம் சிறந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவன் அவர்களை சுத்திகரித்த பின்பு அவர்களை பயன்படுத்துவதால் அவர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாவார்கள். அதற்கடையாளமாக ஒரு குத்து விளக்கு ஒலிவ மரத்திலிருந்து எண்ணெயை பெற்றுக் கொள்கிறதை காண்பித்தார். இங்கே எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் சாட்சியாய் இருப்பார்கள் என்பதை இது குறிக்கிறது. இவை எல்லாமே சிறந்த காரியங்கள்தான். ஆனால் இது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. அப்படியானால் இஸ்ரவேல் தேசத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா? தொடர்ந்து தேவனுக்கு எதிரான கலகத்திலும் பாவத்திலும் வாழ்கிறவனையும் அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வாரா? நமக்கு முன்பாக இருக்கிற தரிசனத்திலே அவருக்கு கீழ்ப்படியாதவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று பார்க்கிறோம். இவரெல்லாம் தேவனுக்கு எதிராக கலகத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை எல்லாம் தேவன் துரத்தி விடுவார், மேலும் அவர்களை நியாயம் தீர்ப்பார். இதை போன்று தேவன் முழு உலகத்திற்கும் செய்ய போகிறார். இது இஸ்ரவேல் தேசத்தை சிந்தையிலே கொண்டு சொல்லப்பட்டாலும் இதிலே உலக பார்வை உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இங்கே உலகத்திற்கான சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அது உலகிலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை எதிர்பார்க்கிறது. தேவன் இஸ்ரவேலை குறித்து சொன்ன காரியம் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ரோமர் 9:6 இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரவேல் இந்த முழு தேசமும் இணைந்த பகுதி முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அதற்காக இஸ்ரவேலில் உள்ள ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்பது அர்த்தமல்ல. ஒவ்வொரு தனி யூதனும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அதே போலத்தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனும், அவன் எந்த இனத்தைச் சேர்ந்தவனாயிருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவனாயிருந்தாலும், எந்த இடத்திலே பூமியிலே இருந்தாலும், அவன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவன் சுத்திகரிக்கப்படுவதற்காக அவரிடத்திலே வர வேண்டும். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்ட காரியம் சபைக்கும் பொருந்தும். சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் உண்மையான விசுவாசி அல்ல. விசுவாசிகளின் கூட்டமைப்பே சபை என்று அழைக்கப்படுகிறது. இந்த விசுவாசிகள் வெவ்வேறு சபைகளிலே இருக்கலாம். ஆனாலும் இந்த உண்மையான விசுவாசிகளின் கூட்டமே சபையாகும். விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் பிரிக்கப்படுகிற ஒரு நாள் வருகிறது. சபையிலே இந்த பிரிவானது சபை எடுத்துக் கொள்ளப்படலிலே நடக்கும். இஸ்ரவேலிலும் மற்றும் உலகம் முழுவதிலேயும் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையின் பொழுது இது நடைபெறும். அப்பொழுது தேவன் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ள கூட்டிச் சேர்ப்பார். பின்னர் நியாய தீர்ப்பு இருக்கும். சாத்தான் 1000 வருடங்களுக்கு அடைக்கப்பட்டிருப்பான். இவை எல்லாமே இந்த ஓவியத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே சகரியாவின் நாட்களிலே வாழ்ந்த மீதியானவர்களையும் நம்மையும் உற்சாகப்படுத்துவதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டவை. இப்பொழுது சகரியா 5 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறேன். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தகச் சுருளை கண்டேன். இந்த பறக்கிற புஸ்தகச் சுருள் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலேயும் பார்த்து அறிந்து கொள்ள முடிகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:9-3:4 வரை நாம் இதை பார்க்க முடியும். கவனிங்கள், வாசிக்கிறேன். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. 3 பாருங்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளைக் கொண்டு அவர்களோட பேசு என்கிறார். எசேக்கியேல் தேவனுடைய வார்த்தையை உண்டு, அதை பிறகு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். பிரசங்கிமார்களுக்கு இது ஒரு சிறந்த செய்தியாயிருக்கிறது. நாம் முதலாவது தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டியது அவசியம். இது குடல்களுக்கு ஒருவேளை கசப்பாயிருக்கலாம், ஆனால் இது வாயில் தேனை போல தித்திப்பாயிருக்கும். அதாவது அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதிலே ஒரு இனிமை இருக்கிறது. இந்த பறக்கும் புஸ்தகச் சுருளை குறித்து அநேக விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் அது தேவனுடைய வார்த்தையை அர்த்தப்படுத்துகிறது என்பது உறுதியானது. பல நூற்றாண்டுகளாக அநேகரால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது பொதுவாக தேவனுடைய வார்த்தையையும் குறிப்பாக 10 கட்டளைகளையும் குறிக்கிறது. இப்பொழுது சகரியா 5:2 பார்ப்போம். தூதன் நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாயிருக்கிறது என்றேன். இங்கே அந்த புஸ்தக சுருளின் நீளம் அகலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 20 முழ நீளமும் 10 முழ அகலமுமாயிருந்தது. எவ்வளவு பெரிய ஒரு சுருள் இல்லையா? சகரியாவின் நாட்களிலே இந்த சுருள் எல்லாம் பப்பைரஸ் என்ற புல்லினாலே அல்லது மிருகங்களின் தோலினாலே செய்யப்பட்டதாயிருந்தது. இந்த புஸ்தகச் சுருளின் இரு முனைகளிலேயும் 2 கம்புகள் சுருட்டி வைப்பதற்கு வசதியாக கொடுக்கப்பட்டிருந்தன. இதனால் அதை சுருட்டி வைத்து படிப்பது எளிதாக இருக்கும். நாம் இப்பொழுது புத்தகத்தை புரட்டுவது போல அதிலே புரட்ட இயலாது. மாறாக ஒரு பகுதியில் உள்ள சுருட்டப்பட்ட சுருளை விரித்துவிட்டு வாசிக்கலாம். ஒரு முழம் என்பது சுமார் 18 அங்குலம் இருக்கும். எனவே இதன்படி பார்த்தால் 15 அடி அகலம், 30 அடி நீளம். ஒரு பெரிய போர்வையை காட்டிலும் பெரியதாகும். நாம் இதை பார்க்க ஒரு வழி, அதை முழுவதும் விரித்து வைக்க வேண்டும். சகரியா பறக்கும் சுருளை பார்த்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதாவது முழு தேசத்தின் மீதும் அது விரைவாக பயணம் செய்கிறது. அது பூமி முழுவதும் செல்வதற்காக முழுவதுமாக விரிக்கப்பட்டதாயிருந்தது என்று நினைக்கிறேன். இந்த புஸ்தகச் சுருளின் அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் ஆசரிப்பு கூடாரத்திலே உள்ள பரிசுத்த ஸ்தலத்தின் அளவும் சாலமோன் கட்டிய தேவாலயத்தின் மண்டபத்தின் அளவும் இந்த சுருளின் அளவிற்கு இணையாக இருக்கிறது. 1 Kings 6:3 பாருங்கள். ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழமும் ஆலயத்திற்கு முன்னே 10 முழ அகலமுமாயிருந்தது என்று பார்க்கிறோம். இங்கேதான் ஆசாரியன் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி தேவனை தொழுது கொள்வான். ஒருவரும் இரத்தமில்லாமல் திரைக்குள் செல்ல முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒருமுறை இரத்தத்துடன் பிரவேசிப்பான். அவன் அந்த தேசத்தின் பிரதிநிதியாக அவ்வாறு செல்வான். அவ்வாறு பிரதான ஆசாரியன் உள்ளே சென்றவுடன் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நிலைமையிலே அவன் நிற்பான். அருமையானவர்களே, நீங்களும் நானும் இவ்விதமாகவே மீட்கப்பட்ட நிலைமையிலே இன்று இருக்கிறோம். நாம் பொன்னினாலோ வெள்ளியினாலோ அல்லது விலையுயர்ந்த கற்களினாலோ மீட்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் பறக்கும் போர்வையிலே நின்று கொண்டிருக்கவில்லை. நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் வலிமையிலிருந்தும் மீட்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 3:14-15 பார்ப்போம் என்றால், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, சர்ப்பத்தால் கடிபட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபொழுது பிழைத்தார்கள். தேவன் வாதையை கொடுத்தார், பின்னர் விடுதலைக்கான வழியையும் தேவனே கொடுத்தார். இன்னும் கூட பாவமாய சர்ப்பத்தால் உலக மக்கள் கடிக்கப்படுகிறார்கள். இதற்கு தேவன் அருளிய மீட்பின் வழியாகிய உயர்த்தப்பட்ட இயேசுவையே அவர்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இந்த பாவமாய சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டவர்கள் தாங்கள் அதை உணராது காணப்படுகிறார்கள். அதன் விஷம் மெதுவாக தலைக்கு ஏறும்பொழுது, மரணத்தை தழுவும் பொழுது, நித்திய ஆக்கினைக்கு செல்லும் பொழுதுதான் பாவத்தின் கொடூரத்தை உணர்வார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவத்தை குறித்த பாரத்தோடு கவலையோடு நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் ஏற்றுக்கொண்ட இயேசுவண்டை வாருங்கள். அவர் சிந்திய இரத்தத்தினாலே உங்களுக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளாகிய நீங்கள் தேவனுடைய வசனத்தை உட்கொள்கிறீர்களா? உங்கள் மூளை அளவில் அல்ல, உங்கள் இருதயத்திலே வசனத்தை நிரப்புங்கள். அதன் உதவியுடன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொள்ளுங்கள். அது இனிமையானது. அது மட்டுமல்ல, கேட்கிறவர்களின் வாழ்க்கையிலே அது கிரியை செய்ய வல்லமை உள்ளதாகவும் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வசனங்களே உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும். இந்த வசனங்களே உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே மீட்பை கொள்கிறது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையினாலே முடிவு பரியந்தம் நடத்தப்பட முடியும்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 46:28 வசனத்தின் முன்பாகம். எரேமியா 46:28 வசனத்தின் முன்பாகம்.